வணக்கம் ஆனந்தன் ஐயா அவர்களே.
வணக்கம் ஐயா, உங்களுடைய புகழாரத்துக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஐயா, உங்க பேரு மணி இல்லையா? எப்படி நீங்க ஃபிலிம் நியூஸ் ஆனந்தனா நீங்க சொல்லுங்களேன்.
அதாவது சாதாரணமா பெற்றோர்கள் தான் ஒரு குழந்தைகளுக்கு பேர் வைப்பாங்க, ஆனா எனக்கு எங்க வீட்டுல என்னுடைய சகோதரருக்கு எல்லாருக்குமே கிருஷ்ணன்ல முடியும். ஆனந்த கிருஷ்ணன் தவிர சந்தான கிருஷ்ணன், கோபாலகிருஷ்ணன், சின்ன கிருஷ்ணன், மோகன கிருஷ்ணன், எல்லார் பேரும் கிருஷ்ணன் இருந்தது. ஆனா எனக்கு மட்டும் எங்க அப்பா மணி என்று பெயர் வைத்து விட்டார். அதை பத்தி நான் அடிக்கடி சிந்திக்கொண்டு எல்லாரும் கிருஷ்ணன் இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் மணி இருக்குன்னு சொல்லி நான் மனசை நினைக்க உண்டு. எனது பள்ளி பருவத்தின் போது எனது சித்தப்பா தான் வந்து என்னை பள்ளியை சேர்த்து விட்டார். அப்போ ஹெட் மாஸ்டர் வந்து ஃபார்ம் கொடுத்தாரு, எங்க அப்பா வந்து மணி என்ற பெயர்ல மூணாவது ஸ்டாண்டர்ட்ல என்னை சேர்த்து விட்டாங்க. அப்போ ஹெட் மாஸ்டர் என்ன சுத்திக்கையா இருந்ததுனால என்னை பக்கத்தில் கூட்டு வச்சுட்டு, தம்பி உன் பேர் என்னான்னு கேட்டாரு. நான் ஆனந்த கிருஷ்ணன் என்று சொன்னேன். சொன்ன உடனே அவர் எங்க சித்தப்பா பிரமித்து போய்விட்டார். ஏன்னா அந்த பெயரை வீட்டில் யாருமே கூப்பிட்டதில்லை. மணி என்று தான் அழைப்பாருக்கு என்றால் இவன் ஆனந்த கிருஷ்ணன் சொல்லுவாரு. அவரே மறைத்து போனாரு. ஹெட் மாஸ்டர் கேட்டாரு, என்ன சார் எனக்கே தெரியாது, நாங்கள் வீட்டில் பேரே மணின்னா ஆனந்தகிருஷ்ணன் பேர் வச்சதே கிடையாது, இவனா பேர் வச்சுக்காம போறோம்னு சொல்லி சமாஷ்டர் சொன்னார். அதனால்தான் மணி வந்து ஆனந்த கிருஷ்ணனாக மாறிச்சு. நாளடைவில் பள்ளி முடிந்த பிறகு ஆனந்த கிருஷ்ணனை நான் சுருக்கமாக எழுத முடிவதற்காக ஆனந்தன் என்று பெயர் வைத்துக் கொண்டேன். அதன் பின்னாடி என்னை ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் என்று அழைக்கப்பட்டது.
சரி ஐயா, ஆனந்தன் சரி, எப்படி வந்து ஃபிலிம் நியூஸ் வந்து உங்க அடைமொழியாச்சு?
அது ஃபிலிம் நியூஸ்ன்றது அந்த காலத்துல 1954 ஒரு சினிமா பத்திரிகை. அது நான் எப்பவுமே எந்த சினிமா பத்திரிகையாலும் வாங்கி படிக்கிற பழக்கம் அந்த காலத்திலே உண்டு. அந்த முறையில் அது நான் ஒரு நாள் என் காரில் நானே டிரைவ் செய்து கொண்டு போயிருக்கும் பொழுது நான் எடுக்கும் புகைப்படங்கள் எல்லாம் என் பக்கத்திலே காரில் என்னோடு சேர்ந்து பயணம் செய்யும். அப்பொழுது என்னுடைய கல்லூரி மாணவர் தேவராஜ், சிபி தேவராஜ் என்றவர் அங்கே பஸ் ஸ்டாண்டில் நின்றிருந்தார். அவரை பார்த்ததும் அவரை அழைத்து காரில் வந்து உட்கார்ந்து வைத்துக் கொண்டேன். அப்பொழுது என் பக்கத்தில் இருந்த போட்டோ ஆல்பத்தை பார்த்து பிரமித்து போனார். என்ன கேட்டால் எல்லாம் சினிமா படத்து ஸ்டில்கள் ஆர்டிஸ்டுங்க வித் ஒர்க்கிங் ஸ்டில்ஸ், நாட் பர்சனல் ஸ்டில் இல்லாமல் ஒர்க்கிங் ஸ்டில் மட்டும் இருந்து பார்த்தோம் பம்பிச்சு போனார். அப்பொழுது சொன்னார், நான் ஒரு பத்திரிகை நடத்துகிறேன், பெயர் ஃபிலிம் நியூஸு, அந்த பத்திரிக்கு இந்த ஃபோட்டோலாம் கொடுப்பியான்னு கேட்டார். அதுக்கு நான் பம்பிச்சு போனேன், ஐயா என் நண்பர் தானே அவர், அதனால நான் உங்களுடைய பத்திரிகை ரெகுலர் ரீடர் நானே, உங்களுடைய வாசகர், அதனால ரொம்ப சந்தோஷத்தோடு என் போட்டோ எல்லாம் உங்களுக்கு பத்திரிகை கொடுக்குறேன்னு சொல்ல உடனே அவர் பத்திரிகை நான் எடுத்து புகைப்படங்கள் எல்லாம் போட ஆரம்பித்தார். அதாவது ஒர்க்கிங் ஸ்டில்ஸ் தான், அது படத்து ஸ்டில் பொடிச்சு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இது போடும்போது படத்தில் புத்தகத்தை போடும்போது அதை வெறும் போட்டோ ஆனந்தன் போடாம போட்டோ ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் என்று அவர் எழுத ஆரம்பித்தார். அந்த பத்திரிகை பிரசுரம் ஆயிடுச்சு. அதாவது ஃபிலிம் நியூஸ் வந்த பத்திரிகையாக பிரத்யேகமாக எடுத்த பகுப்படங்கள் என்பதை ரசிகர்களுக்கு சொல்லும் வகையில் படத்திற்கு போட்டோ பிலிம் நியூஸ் ஆனந்தன் என்று போட்டதனால் என் பெயர் ஆனந்தன் பிலிம் நியூஸ் ஆனந்தனாக மாறியது.
இப்ப உங்க கலை பணியில நீங்க எத்தனையோ விருதுகளை எல்லாம் வாங்கியிருப்பீங்க, ஆனா மறக்க முடியாத விருது அப்படிங்கிற மாதிரி எதை குறிப்பிடுவீங்க சொல்லுங்களேன்.
மறக்க முடியாத விருது தமிழக அரசு எனக்கு கலைமாமணி பட்டம் கொடுத்ததுதான் முதல் பெரிய விருது. அது கூட எனக்கு 60 வயசுக்கு அப்புறம் தான் எனக்கு பட்டங்கள்லாம் வந்தது பற்றி நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைக்கிறேன். சாதாரண பட்டங்களுக்கு கொடுக்கும்போது எல்லாம் சொல்வார்கள், எப்பொழுதோ கொடுத்திருக்க வேண்டியது இப்பொழுது கொடுத்தாரு என்று ஒரு பரவலாக ஒரு அடிக்கடி சொல்வது வழக்கம். ஆனால் வாங்கும்போது வயசு தகுதி இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அந்த மாதிரி எனக்கு கிடைத்த பட்டங்கள் எல்லாம் 60 வயசுக்கு பிறகுதான் கிடைத்த பற்றி எனக்கு பெரும் மகிழ்ச்சி அடைக்கணும், வருத்தப்படவில்லை.
இது SBS தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒலியின் சொந்தக்காரர் சமீபத்தில் தமிழ்நாட்டில் காலமான ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன். சுமார் 6 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் SBS தமிழ் ஒலிபரப்புக்கு வழங்கிய நேர்முகத்தின் மறு ஒலிபரப்பை நாம் செய்யமெடுத்துக் கொண்டுள்ளோம். அடுத்து, தமிழ் திரைப்பட உலகில் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர், அதாவது மக்கள் தொடர்பு கலைஞர் அல்லது மக்கள் தொடர்பாளர் அப்படின்னு தமிழில் சொல்லலாம், அப்படியான ஒரு பணியை, அப்படியான ஒரு நபரை நியமனம் செஞ்சது நீங்கள் தான் முதன் முதலாக அப்படி நியமிக்கப்பட்டீங்க, நீங்கள் முதன் முதலாக எம்ஜிஆருக்காக நியமனம் செய்யப்பட்டீங்க அப்படின்னு வாசித்துருக்குறோம். சொல்லுங்களேன், எப்படி வந்து தமிழ் திரைப்பட உலகில் நீங்கள் முதன் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸராக மக்கள் தொடர்பு பணியாளராக பணியாற்றினீங்க?
சாதாரணமாக தொழிலே நான் இருந்த பெரியவர்கள் கிடையாது. சாதாரண கம்பெனிகளுக்கு பிரியாரோன்னு சொல்லுவாங்க, ஆனால் சினிமாவுக்கு பிரியாரோ கிடையாது. சாதாரண படத்தோட செய்தி எல்லாம் விளம்பர ஏஜென்ட்டுங்க இருப்பாங்க, பப்ளிசிட்டி கன்சல்டன்ட்டு, அவங்ககிட்ட தான் ப்ரொடியூசர் கொடுப்பாங்க. அவங்க வந்து பத்திரிகைலாம் கொடுப்பாங்க, அவங்க கொடுக்குற சில்லுகள்லாம் வந்து யார் யாருக்கு விளம்பரம் கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும்தான் கொடுப்பாங்க, மற்ற பேர்லாம் கொடுக்க முடியலங்க. ஏன்னா சில்லு கொடுத்துட்டு விளம்பரம் தேவைன்னா கோரிப்பார்கள். ஆகையால் அந்த விளம்பரம் பத்திரிகை கொடுக்கும்போது விளம்பரம் கொடுக்கறது மட்டும்தான் செய்தியும் சில்லு கொடுக்குற வழக்கம். நான் தற்செயலாக வித்வான் வேலட்சுமணன் வந்து எனக்கு பெரிய நண்பர், பல பிரபல ஜோதிடரும் அந்த காலத்தில் நிறைய கதை வசனம் பாடல்கள் எழுதிய ஒரு பெரிய மாபெரும் கலைஞர், எம்ஜிஆருக்கு நெடுஞ்சர் நண்பர். அப்படி நடிகர் சங்கம் நடிகன் குரல் என்ற ஒரு பத்திரிகையை ஆரம்பித்து நடத்தி வந்திருந்தார்கள். அதற்கு நான் ரிப்போர்ட்டர் அந்த போட்டோகிராஃபராக பணியாற்றி வந்தேன். அப்பொழுது வித்வான் அவர்கள் எப்பொழுதுமே தினசரி காலையில் 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து விடுவார். அவருடன் சேர்ந்து நாங்கள் முதலில் எம்ஜிஆர் வீட்டுக்கு தான் போவார். ஏன்னா நடிகர்களுக்கு பதிப்பாசிரியர்கள் யார் நடிகர் சங்க தலைவரோ அவர் தான் பதிப்பாசிரியர். அந்த மாதிரி அந்த நேரத்தில் தலைவராக இருந்த எம்ஜிஆர் தான் நடிகர்களுக்கு பதிப்பாசிரியராக இருந்தார். அவரை போய் சந்தித்து புத்தகத்தில் பிரிண்ட் ஆக வேண்டிய மேட்டரெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக அவர் போவார். அவர் நானும் கூட போயிட்டு அவர் எம்ஜிஆர் கூட பேசும்போது நான் கூட போய் தொந்தரவு பண்ண மாட்டேன், தனியாக வெளியே உட்காந்துருப்பேன். அவர் வித்வான் மட்டும் எம்ஜிஆர் பார்த்து விடுறாரு. அதை பற்றி நான் தவறாக நினைக்கிறேன், நானே தனியாக தான் இருப்பேன். ஏன்னா நமக்கு அந்த வேலை இல்லை. அவர் செய்யும்போது நான் பேசாமல் இருக்கும்போது அப்போது அந்த ஆஃபீஸ்க்கு மேலாளர் மேனேஜராக இருந்தவர் நமது மதிப்புக்குரிய முன்னாள் மந்திரியாக இருந்த ஆர் எம் வீரப்பன் அவர்கள், அவர் ஆஃபீஸ் இருக்கும்போது எனக்கு அவர் நாடகத்திலிருந்து நிறைய நண்பர் அவர். அதனால அப்பொழுது யாரோ வந்து 50 சில்லை கொடுத்து நாடகமன்றம் தயாரித்திருந்தார் எம்ஜிஆர். அந்த சில்லுகளையும் வீரப்பன் சார்கிட்ட கொடுத்துருந்தாரு. நான் கிட்ட போய் பார்த்தா எல்லாம் நாடகமன்றம் சில்ஸ். உடனே சார் என்ன சார் எதுக்காக சில்லு வச்சிங்கன்னு கேட்டேன். இது வந்து பத்திரிகை கொடுத்ததுக்காக நான் வந்திருக்கேன், இதை எலிகென்ட்ன்ற ஒரு கன்சல்டன் மூலியமா இந்த சில்லு அர்த்தம் கொடுப்பேன், அவர் வந்து எல்லா பத்திரியும் கொடுப்பாரு, அதுக்காக தான் வச்சு கேட்டுள்ளாரு. அப்போ தற்செயலாக நான் கேட்டேன், சார் எனக்கு பத்திரிகையாளர் சங்கம்னு ஒரு சங்கம் இருக்கு, அதனால சினிமா பத்திரிகையாளர் சங்கம், அதுக்கு நான் காரியஸ்தான் இருக்கேன், எனக்கு எல்லா பத்திரிகையாளர்கள் நல்லா தெரியும், அடிக்கடி சந்திப்பேன் நான், இந்த சில்லுகள் நான் கொடுத்தா என்ன நான் கொடுக்கட்டுமா, சும்மா தமாஷா கேட்டேன். கேட்டவுடனே அவர் சொன்ன பதில், பத்திரிகை சில்லு வர வேண்டியது, அதனால நீங்கள் கொடுத்தா என்ன கல்சுரல் கொடுத்தாருன்னா நீங்களே கொடுங்களேன் என்று சொல்லி அந்த சில்லுகளை எங்கிட்ட கொடுத்து விட்டார். நான் அடுத்த 2-3 நாட்களில் எல்லா பத்திரிகையும் கொடுத்து விட்டேன். அது கொடுத்த விட்டோன்னு அடுத்த வாரத்தில் வந்து எந்த பத்திரிகை பார்த்தாலும் நாடாளுமன்ற சில்லு வெளியே வந்தது. எம்ஜிஆருக்கு ஒரு நல்ல பழக்கம், எந்த பத்திரிகையாக இருந்தாலும் வாங்கி படிப்பார். வீட்டில் எல்லா தினசரி பத்திரிகை தவிர மற்ற வார பத்திரிகை மாத பத்திரிகைலாம் அவர் வாங்குவார், எல்லாத்தையும் படிக்கிற வழக்கம் உண்டு. அந்த முறையில் பத்திரிகை எந்த பத்திரிகை பார்த்தாலும் நாடாளுமன்ற சில்லு வந்திருக்கும்போது அவருக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம படத்துகள் எல்லா பத்திரிகையும் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பேர்பல் சாரை கூப்பிட்டு, இல்லைப்பா அது எந்த பத்திரிகையும் பார்த்து நம்ம சில்லு வந்திருக்கேன், என்ன யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நான் கொடுக்கும்போது சாதாரண விளம்பரம் கொடுக்க மட்டும்தான் சில்லு கொடுக்கணும்னு வழக்கிறது போய் யாரை பார்த்தாலும் சில்லு கொடுக்காச்சு. அவங்க அந்த சில்லு ஜாதகமான எம்ஜிஆர் பார் சில்லு கிடைக்கிறது கஷ்டன்ற மாதிரியில் அவர் விளம்பரம் இல்லையான பரவாயில்ல சில்லு போட்டால் போடுற அளவுக்கு பத்திரிகை போட ஆரம்பிச்சதுனால தான் எந்த பத்திரிகை மாதிரி சில்லு வந்தது. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படும்போது வேறு பார் சொல்கிற சார் நம்ம ஆனந்தான் வந்திருந்தார் வீட்டுக்கு, அதுக்கும்போது நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாரு, இந்த சில்லு கொடுத்து அவர் தான் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன்னு சொன்னார். அப்போதான் அந்த தொழிலே ஆரம்பித்ததே என்ன அறியாமல் அது நானாக சிருஷ்டிக்கப்பட்ட தொழில் தான் அந்த